இயேசு போதித்த அனைத்தும் என்ற நம் தியானத்தை தொடர்கிறோம். மத்தேயு 26:1 வந்துள்ளோம். இயேசு இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி முடித்த பின்பு தம்முடைய சீஷர்களை நோக்கி, 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள், அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்புக் கொடுப்பார் என்றார். இயேசு கிறிஸ்து இவைகளை சொன்ன பின்பு கெத்செமனைக்கு செல்வதற்கு முன்பாக இதுவே அவர் பேசிய கடைசி வார்த்தை. சிலுவையில் அறையப்படுவதற்கு, எருசலேமுக்கு கொண்டு போகப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்பாக யாரோ ஒருவர் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற ஒரு சம்பவம், கடைசி ராப்போஜன விருந்தை அதுக்கு பின்பாக வாசிக்கிறோம். பிறகு சிலுவைக்கு சென்றார். இவையெல்லாம் அவர் சிலுவைக்கு செல்வதற்கு சற்று முன்பதாக நடந்தவைகளாகும். இவையெல்லாம் தன்னுடைய சீடரிடம் பேசிய கடைசி செய்தியாகும். கடைசி ராப்போஜனத்திலே பரிசுத்தாவி வருவதை பற்றி சற்று அதிகமாக அவர்களிடம் பேசினார். அதை நாம் யோவான் 14:15-16 அதிகாரங்களிலும், அவருடைய ஜெபத்தை 17 வாசிக்கிறோம். இதற்கு முன்பாக கடைசியாக நாம் உண்மை உள்ளவர்களாகவும் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமானவர்களாகவும் இருக்க வேண்டியது சம்பந்தமான காரியங்களை பற்றி பேசினது மிகவும் சுவாரஸ்யமானது. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கன்னிகைகளை பற்றிய ஓமையிலும், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வரங்களை தாளந்துகளை பிரயோஜனப்படுத்துவதை தாளந்துகளின் ஓமையிலும், மற்றும் சபையிலே தேவை உள்ளவர்களுடன் நம்முடைய உறவு, நோய்வாய்ப்பட்டிருக்கிறவர்களை எப்படி நடத்துகிறோம், நாம் அவர்களுக்கு ஊழியம் செய்கிறோமா என்பதை பற்றியெல்லாம் அவர் பேசினார். தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற மக்களை பற்றிய வேறுபாடுகளை பார்ப்பது மிகவும் ஆச்சரியமாயிருக்கிறது. அவர்கள் செய்ததெல்லாம் வியாதிப்பட்டவர்களை விசாரித்ததே ஆகும். மத்தேயு 25:36 படி, நான் வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள் என்றார். மற்றும் இவர்கள்தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள். அதே சமயம் மத்தேயு 7:22 நாங்கள் வியாதியஸ்தர்களை சுகமாக்கினோம் என்று சொன்னவர்கள் நரகத்திற்கு சென்றார்கள். இவை சுவாரஸ்யமாக இருக்கிறது அல்லவா? மத்தேயு 7:22-23 வியாதியை சுகமாக்கினவர்கள் நரகத்திற்கும், வியாதியஸ்தர்களை விசாரித்தவர்கள் பரலோகத்திற்கும் செல்கிறார்கள். இதன் காரணம் என்ன? முதலாவதாக அவர்களின் உள்ளார்ந்த நோக்கம், இரண்டாவதாக அவர்களுடைய உள்ளார்ந்த வாழ்க்கை எப்படி இருக்கிறது. அவர்களுடைய உள்ளார்ந்த வாழ்க்கையில் பாவம் இருக்கும் என்றால் வரங்களை உபயோகிப்பதெல்லாம் பிரயோஜனமற்று போகிறது. அவர்களின் உள்ளார்ந்த நோக்கம் சுய கனத்துக்காகவும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தாததாகவும் இருக்குமானால் அவர்கள் செய்கிறவைகள் ஒன்றும் இல்லாததாய் கருதப்படும். அங்கே நாம் பார்க்கும்போது நாங்கள் வியாதியஸ்தர்களை சுகமாக்கினோம், அற்புதங்களை செய்தோம் என்று பெருமைப்பட்டுக் கொள்கிறார்கள். ஆனால் இங்கே ஜனங்கள், நான் எப்பொழுது வியாதியஸ்தர்களை விசாரித்தேன் என்று கூட எனக்கு ஞாபகம் இல்லை என்று சொல்கிறார்கள். எனவே மனிதர்கள் பார்க்கிற விதமாய் தேவன் பார்க்கிறதில்லை என்பதை அறிந்து கொள்வது மிகவும் முக்கியம். மற்றும் மனிதர்கள் நம்முடைய ஊழியத்தை, வாழ்க்கையை மதிப்பிடுகிற விதமாய் தேவன் மதிப்பிடுகிறதில்லை. இவை இரண்டு முற்றிலும் வேறுபட்டது. எனவே நாம் வேதத்தை தியானிப்பது மிக முக்கியமானதாகும். அதன் மூலம் நாம் தேவனுடைய கண்ணோட்டத்தை அறிந்து கொள்ள முடியும். அதிகப்படியான கிறிஸ்தவர்களின் கண்ணோட்டம் தேவனுடைய கண்ணோட்டத்திற்கு ஒப்பாக இல்லை. இவர்கள் உலக மக்கள் தங்கள் காரியங்களை மதிப்பிடுவது போலவே மதிப்பிடுகிறார்கள். ஆனால் நாம் தேவனுடைய சிந்தையைப் போலவே நம்முடைய சிந்தனைகளை மாற்றி தேவன் சிந்திப்பது போல நாமும் சிந்திக்க வேண்டும். இப்படியாக இம்மைக்குரிய வாழ்வை வீணடிக்காதிருப்போம். இவைகளை சொல்லி முடித்த பின்பு 2 நாளுக்கு பின் பஸ்கா பண்டிகை வரும். அவர் சிலுவைக்கு செல்லும் ஒரு சில நாட்களுக்கு முன் பேசியவை பின்பு சிலுவையில் அறைய ஒப்புக் கொடுப்பார். பிரதான ஆசாரியர்களும் மற்றும் மூப்பர்களும் பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையிலே கூடி வந்து இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஏற்கனவே திட்டமிட்டு இருந்தார்கள். ஆனால் பண்டிகையிலே ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டாகாதபடி அதை செய்யலாகாது என்று சொல்லியிருந்தார்கள். தங்களை தேவனுடைய ஊழியக்காரர் என்று சொல்லிக் கொள்ளுகிற மற்றும் தங்களை தேவனுடைய பிரதிநிதிகள் என்று சொல்லிக் கொள்ளுகிற மதவாதிகள் ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசிக்கு தீங்கு விளைவிக்க கூட்டம் கூடி திட்டமிடுகிறார்கள் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. இது இயேசு கிறிஸ்துவின் காலத்திலும் நடந்தது, இப்பொழுதும் நடக்கிறது. மதவாத ஜனங்கள் கூட்டமாய் கூடி உண்மையான தேவனுடைய ஊழியக்காரர்களை துன்புறுத்துவதற்கு திட்டம் தீட்டுகிறார்கள். ஆனால் அவர்கள் வெற்றி அடைகிறதில்லை. ஒருவேளை அவர்கள் சரீர ரீதியாக துன்புறுத்த முடியும், ஆனால் அவர்கள் அந்த மனிதனுக்காக இருக்கிற தேவனுடைய பூரண திட்டத்தையே நிறைவேற்றுகிறார்கள். உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற மனதாய் இருக்கிற எந்த ஒரு தெய்வ மனுஷனும் இயேசு அனுபவித்த அதே காரியங்களை அவனும் தன் வாழ்க்கையில் அனுபவிப்பான். மதவாதிகள், உயர்நிலையில் உள்ள மதவாதிகள் உங்களை வெறுக்கலாம், திட்டம் தீட்டி உங்களை பிடிப்பதற்காக எல்லா விதமான காரியங்களையும் செய்து உங்களை தொந்தரவு செய்து வழக்கு மன்றத்திற்கு உங்களை எடுத்துக்கொண்டு செல்லலாம். உங்களை வழக்கு மன்றத்தில் நிறுத்துவதற்காக காரியங்களை திரித்து லஞ்சம் ஊழல் மற்றும் எல்லா காரியங்களையும் செய்வார்கள். ஆனால் இவைகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற தேவன் அவர்களுடைய எல்லா திட்டங்களையும் முட்டாள்தனமாக்கி போடுவார். அது மிகவும் ஆச்சரியமான ஒன்றாகும். உண்மையாகவே நாம் அதற்காக ஜெபிக்கலாம். தாவீதின் சிநேகிதன் அகித்தாப்பேல் என்பவன் தாவீதை விட்டுவிட்டு தாவீதின் குமாரனாகிய முரட்டாட்டமுள்ள அப்சலோமோடு இணைந்து கொண்டான் என்பதையும், பழைய ஏற்பாட்டில் ஒருவர் ஆண்டவரே அகித்தோப்பேலின் ஆலோசனையை அபத்தமாக்கி போடும் என்று ஜெபித்ததையும் நீங்கள் வாசிக்கிறீர்கள். தேவன் அதை செய்தார். மேலும் தாவீதை கொல்லும்படியான அவர்களுடைய திட்டங்களும் ஆலோசனைகளும் வெற்றியடையாமல் போனது. ராஜாவின் இருதயம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அதுபோல ஒவ்வொருவரின் இருதயமும் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. ஜனங்கள் உங்களுக்கு தீங்கு விளைவிக்க முயற்சிக்கும் போது அவர்களை ஒரு சில வழிகளில் செயல்படும்படி தேவன் அனுமதிப்பார். அவருடைய அனுமதி இல்லாமல் தேவ பக்தி உள்ளவரை தொட தேவன் அனுமதிக்க மாட்டார். கண்டிப்பாகவே தேவனுடைய நேரம் வந்தபொழுது இயேசு கிறிஸ்து, பவுல் மற்றும் அப்போஸ்தலர்கள் ஜனங்கள் கொள்ள தேவன் அனுமதித்தார். ஆனால் தேவன் குறித்த காலத்திற்கு முன்பதாக அல்ல. இதை நாம் புரிந்து கொள்வது மிக மிக அவசியம். என் வேலை இன்னும் வரவில்லை என அடிக்கடி சுவிசேஷங்களில் வாசிக்கிறோம். எனவே இங்கே அந்த ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய திட்டம் தீட்டியிருந்தாலும் தேவனுடைய நேரத்திற்கு முன்பாக அவர்களால் செய்ய முடியவில்லை. இதன் தொடர்பாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இரண்டாம் அதிகாரத்தில் பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து பேதுரு நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய ஊழியத்தை குறித்தும் அநேக காரியங்களை இங்கே சொல்லுகிறான். அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் 22 வசனத்தில், நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் மற்றும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார் என்றான். பேதுரு பரிசுத்தாவினாலே ஏவப்பட்டு முதலாவதாக சொன்ன காரியம் இயேசு கிறிஸ்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார் என்பதே. நாம் பின்பற்ற வேண்டிய பிரதான மாதிரி இதுவல்ல. ஏனெனில் கிறிஸ்தவ விசுவாசத்தின் வரலாற்றிலே யாருமே, மீண்டும் சொல்கிறேன், யாருமே இயேசு போல ஒரு காலம் சுகமளிக்கும் அற்புதம் செய்யும் ஊழியத்தை கொண்டிருக்கவே இல்லை. அவர் பிரசங்கித்தது போல நாம் பிரசங்கிக்கலாம், ஆனால் அவர் சுகம் அளித்தது போல அல்லது அற்புதங்களை செய்தது போல நாம் செய்ய முடியாது. மேலும் நாம் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து தான் மேசியா என்ற உண்மையை உறுதிப்படுத்துவதற்காக இந்த அற்புதங்கள் எல்லாம் செய்யப்பட்டது. ஏதோ அவற்றை நாம் காப்பி அடிப்பதற்காக அல்ல. இயேசு கிறிஸ்து அவரை பின்பற்றி வர சொல்லும் போது அற்புதங்களை செய்வதில் நம்மை அவர் பின்பற்றி வர சொல்லவில்லை. அவர் வாழ்நாள் முழுவதும் சிலுவையின் வழியில் நடந்தபடியே நாமும் நடக்கும் வண்ணமே நம்மை பின்பற்ற சொன்னார். மேலும் இன்னொரு காரியத்தையும் பேதுரு பரிசுத்தாவியால் ஏவப்பட்ட சொல்கிறார். 23 வசனம், இந்த மனுஷன் தேவனுடைய முன்னறிவின் படியையும் தேவன் தீர்மானித்திருந்த திட்டத்தின் படியையும் ஒப்புக் கொடுக்கப்பட்டார். அவர் பிடிக்கப்பட்டது ஏதோ தற்செயலாக நடந்தது அல்ல. தேவன் முன்னதாகவே தீர்மானித்திருந்த அவருடைய திட்டங்களில் இதுவும் ஒன்றாகும். நீங்கள் அவரை சிலுவையில் அறைந்தீர்கள். அப்படி என்றால் காலங்கள் தோன்றுவதற்கு நீண்ட நாட்கள் முன்னதாகவே வெளிப்படுத்தின விசேஷத்தில் உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் என்று வேதம் கூறுகிறது. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்டவர் என்றால் மிக நீண்ட காலங்களுக்கு முன்னரே, அதாவது ஆதியாகமம் 1:1 முன்பே ஆதாம் பாவம் செய்ய போகிறதை தேவன் அறிந்திருந்து ஆதாமும் அவன் சந்ததியும் யாரெல்லாம் தேவனுக்கு செவி கொடுக்க சித்தமாக இருக்கிறார்களோ அவர்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற தேவன் ஏற்பாடு செய்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவது ஏற்கனவே தேவனால் நியமிக்கப்பட்டிருந்தது. கலாத்தியர் 4 அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ளது போல காலம் நிறைவேறிய போது தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். எனவே மனித வரலாற்றிலே இந்த பூமியில் குறிப்பிட்ட காலத்தில் இயேசு பிறக்க வேண்டும் என்பதை தேவன் முன்குறித்திருந்தார். அதுபோல அவர் சிலுவையில் எப்பொழுது அடிக்கப்பட வேண்டும் என்பதும் மிக துல்லியமாக தேவனால் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட திட்டமிடப்பட்டிருந்தது. இது தானியேல் 9 அதிகாரத்திலும் எப்பொழுது மேசியா சங்கரிக்கப்படுவார் என்றும் எப்பொழுது உயிர்த்தெழுந்திருப்பார் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் திட்டமிடப்பட்டிருந்தது. வருங்காலத்தை அறியக்கூடிய தேவனாலே அவருடைய முன்னறிவின் படியே இவையெல்லாம் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டு திட்டமிடப்பட்டிருந்தது. இவை அனைத்துமே தேவனுடைய திட்டங்களின் ஒரு பகுதியாகும். மத்தேயு 26 அதிகாரம் 3:4 வசனங்களில் இவ்வாறாக வாசிக்கிறோம். 4 வசனம் நான்கில் அவர்கள் எல்லாரும் கூட்டமாக கூடி அவரை தந்திரமாக பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். தேவனுக்கு தெரியாத புதிய திட்டங்களை அவர்கள் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்கள் நினைத்தார்கள். அவர் ஆதாமை உருவாக்கும் முன்னரே இதை அறிந்திருந்தார். காய்ப்பாவும் மற்றவர்களும் தீட்டியிருந்த திட்டங்களும் அவர்கள் செய்ய போகிறவைகளும் தேவன் அவருடைய முன்னறிவின்படியே தீர்மானித்திருந்த திட்டத்தினை நிறைவேற்றுவதாகவே இருந்தது. நாம் இதை புரிந்து கொண்டால் நாம் கவலைப்படுகிறவர்களாய் இருக்க மாட்டோம். நாம் தேவனை சேவிக்கிறவர்களா இருந்தால் அவருடைய பிள்ளைகள் நாம். யாரோ ஒருவர் உங்களுக்கு எதிராக ஆலோசனை பண்ணி திட்டம் தீட்டுகிறார்கள் என்றால் அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? இந்த உலகத்தில் எதை சாதிக்கப் போகிறார்கள்? தேவன் அவருடைய முன்னறிவின்படி உங்களுக்காக தீர்மானித்திருந்த திட்டத்தை நிறைவேற்றுகிறதா இருக்கும். அதை தவிர அவர்களால் உங்களுக்கு வேறொன்றையும் செய்ய இயலாது. இதை நாம் அறிந்து கொள்வது நமக்கு பெரிய ஆறுதலாக இருக்கும். இங்கு சர்வ வல்லமை படைத்த தேவனை குறித்ததான ஒரு பார்வை. பரம மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்றுதான் நாம் ஜெபிப்பதற்கு அவர் கற்றுக் கொடுத்தார். நாம் ஜெபிக்கும் போது அவரை தகப்பனாக மட்டும் பார்க்கக்கூடாது. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் எல்லா சூழ்நிலைகளையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் யாரோ ஒருவர் உங்களை கொலை செய்ய திட்டமிட்டு இருந்தாலும் கூட அதையும் அவருடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். இதை நீங்கள் விசுவாசித்தால் ஒருபோதும் கவலைப்படுகிறவர்களாய் இருக்க மாட்டீர்கள். மக்கள் உங்களுக்கு எதிராக என்ன சதி செய்தாலும் அதை பற்றி ஒருபோதும் நீங்கள் கவலைப்பட மாட்டீர்கள். அது தேவனுடைய முன்னறிவின்படியே தீர்மானித்திருந்த தேவனுடைய திட்டம். நான் தேவனுடைய சித்தத்தின் மையத்திற்குள் வாழ்கிறேன். தேவனுடைய அனுமதி இல்லாமல் எனக்கு ஒன்றும் நேரிடாது. அவருடைய அனுமதி இல்லாமல் யாரும் சதி செய்யவோ அல்லது தீங்கிழைக்கவோ முடியாது என்று சொல்வீர்கள். இதை குறிப்பாக உபத்திரவ நேரங்களில் அறிந்து கொள்வது மிகவும் முக்கியமானதாகும். நீங்கள் இந்த விசுவாசத்தில் நிலைப்பட்டிருந்தால் உபத்திரவங்கள் வரும் காலத்தில் பீதியோ கவலைப்படுகிறவர்களாயோ இருக்க மாட்டோம். சிறு சிறு பிரச்சனைகள் வரும்பொழுது நாம் இப்பொழுது உபத்திரப்படாமல் இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கை ஊடாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும்பொழுது நல்லது, தேவன் இதை ஏற்கனவே திட்டம் பண்ணியிருக்கிறார். ரோமர் 8:28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று சொல்லுவோம். இன்னொரு காரியத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்வதற்காக திட்டமிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் கொலை செய்த குறிப்பிட்ட நாளானது பஸ்கா நாளாக இருந்தது. தொடக்கத்திலே ஜனங்கள் மத்தியில் பண்டிகை நாள் என்று கலகம் உண்டாகாதபடி அவரை பண்டிகையிலே கொலை செய்யக்கூடாது என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் பஸ்கா நாள் என்று கொலை செய்யப்பட வேண்டியதாக இருந்தது. உலக தோற்றத்திற்கு முன்னே இயேசு கிறிஸ்து கொலை செய்யப்பட வேண்டிய நாளானது மிக துல்லியமாக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. உண்மையாகவே கூறப்போனால் இஸ்ரவேல் எகிப்து தேசத்திலிருந்து வந்த முதலாம் மாதம் 14 ஆகிய பஸ்கா பண்டிகையினால் 1500 வருடங்கள் தாமதமாக இயேசு கிறிஸ்து கொலை செய்யப்படவிருக்கும் அந்த நாளின் அடிப்படையிலே தீர்மானிக்கப்பட்டிருந்தது. இவ்வாறுதான் அந்த நாளானது 1500 வருடங்களுக்கு முன்பாகவே தேவன் தன்னுடைய முன்னறிவின்படியே இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து மரிக்கப் போகிறார், அந்த நாளன்றே இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து மீட்கப்படுகிற நாளாக இருக்கட்டும் என்று தேவன் நிர்ணயித்திருந்தார். அவர்கள் அழிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை தங்கள் கதவுகளின் நிலைக்காலிலே பூச வேண்டும். பாருங்கள், இது தேவனுடைய முன்னறிவின்படியே ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டு திட்டமிடப்பட்டதாகும். ஆனால் இங்கே பார்க்கும்போது அப்படி இல்லாதது போல் தோன்றக்கூடும். பண்டிகை நாளில் செய்யக்கூடாது என்று சொன்னார்கள். ஆனால் இறுதியாக பஸ்கா நாளிலே செய்தார்கள். துவக்கத்தில் பண்டிகை நாளிலே அப்படி செய்யலாகாது என்று ஆலோசித்திருந்தாலும் கூட தேவன் அந்த நாளை திட்டமிட்டிருந்தபடியால் அந்த நாளிலே தேவனுடைய சரியான நேரமாகிய பஸ்கா நாளில் சிலுவையில் அறையப்பட்டார். தேவனுடைய துல்லியமான நேரத்திலே சகலமும், பிறருடைய சதி திட்டங்களும் தீர்மானங்களும் கூட நிறைவேறுகிறது. நாம் இங்கு இயேசு சிலுவை செல்வதற்கு சற்று முன்பதாக நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்கிறோம். பெத்தானியாவிலே குஷ்டரோகியாக இருந்த சீமோன் வீட்டிலே இயேசு கிறிஸ்து இருக்கையில் விலையுயர்ந்த பரிமளம் தைலம் கொண்ட ஒரு குப்பியை ஒரு பெண் கொண்டு வந்து இயேசு கிறிஸ்து மேஜையில் சாய்ந்திருக்கையில் அவருடைய தலையின் மேல் அந்த பரிமள தைலத்தை ஊற்றினாள். சீஷர்கள் அதை கண்டபோது விசனம் அடைந்து இந்த வீண் செலவு எண்ணத்திற்கு என்றார்கள். குறிப்பாக யூதாஸ்காரியோத்து இதை சொன்னான். இதே சம்பவம் யோவான் 12 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த வீண் செலவு எண்ணத்திற்கு, இது அதிக பணத்திற்கு விற்றுவிடலாமே என்று யூதாஸ்காரியோத்து சொன்னான். யோவான் 12 அதன் விலை 300 தினாரிக்கு அல்லது 10 மாதங்கள் வேலை செய்திருக்கும் கூலிக்கு சமமான தொகை அல்லது ஒரு வருடத்தில் விடுமுறை நாட்களை தவிர்த்து 300 நாட்கள் வேலை செய்த கூலிக்கு சமமான தொகையாக இருந்தது. அது ஒரு வருடத்தின் கூலியாகும். இதை விற்று தருத்திரருக்கு கொடுக்கலாமே என்று யூதாஸ் சொன்னான். அங்கு யூதாஸ் ஏழைகள் மேல் கரிசனை உள்ளவனாய் இருந்தமையினால் இதை சொல்லவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் வங்கியிலிருந்து மீத பணத்தை செலவழித்தது போல அந்த பணத்தையும் எடுத்து அவனுக்காக செலவு செய்ய விரும்பினான். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் அந்த விலை உயர்ந்த பரிமள தைலம் ஊற்றப்பட்டதால் பணம் விரயமாகிறது என்ற சீஷர்கள் நினைக்கிறதை இயேசு அறிந்து கொண்டார். அவர் தலையில் ஊற்றப்பட்டு அவருடைய சரீரம் முழுவதும் வழிந்தோடி அவ்வளவு விலை உயர்ந்த பரிமள தைலத்தை ஊற்றி பணம் விரயமாகிறதே, ஒரு நொடி பொழுதிலே அவை எல்லாம் போய்விட்டது, ஒரு நொடி பொழுதிலே ஒரு வருடத்தின் பிரயாசமும் போய்விட்டது. நம்முடைய வாழ்வை இயேசு கிறிஸ்துவே செலவழிப்பதற்கு மதிப்பிருக்கிறதா? இயேசு கிறிஸ்து அவர்களிடம், நீங்கள் ஏன் அவளை தொந்தரவு செய்கிறீர்கள்? அவள் நற்கிரியை செய்திருக்கிறாள். தருத்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், ஆனால் நானோ எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறேன் என்றார். கிறிஸ்துவுக்கும் அவருடைய மகிமைக்காகவும் நம்முடைய பணத்தை தாராளமாய் செலவு செய்வது வீண் என்று நாம் கருதக்கூடாது. சில நேரங்களில் ஏழைகளுக்கு உதவி செய்வது மட்டுமே கிறிஸ்தவர்கள் செய்யக்கூடிய நற்கிரியை என்று நாம் நினைக்கக்கூடும். அங்குதான் இந்த வார்த்தையை கேட்க வேண்டியதாயிருக்கிறது. அந்த பெண் ஏழைகளுக்கு கொடுக்கவில்லை, ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திலே அதை ஊற்றினாள். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திற்கு ஒப்பனையாய் இருக்கிறது நாம். நாம் சபையாய் இதிலே நம்முடைய பரிமள தைலத்தை ஊற்றி ஆசீர்வதிக்கவும் மற்றும் கிறிஸ்துவின் சரீரத்தை அபிஷேகிக்கவும் கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறோம். அது தகுதிக்குரியது. பணம் ஏழைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கக்கூடும், ஆனால் அப்படி செய்வது எல்லா நேரங்களிலும் தேவனுடைய சித்தமாக இருக்க தேவையில்லை. நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்து ஏழைகளுக்கு உதவி செய்வதில் முதல் நபராக இருந்தார். மற்ற சீஷர்களும் ஏழைகளுக்கு உதவி செய்வதற்கு வாஞ்சையுடையவர்களாக இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கும் கிறிஸ்துவின் சரீரத்தை, சரீரமாகிய சபையை கணத்திற்குரிய தியாகத்துக்குரிய விலைமதிப்பு மிக்க ஏதோ ஒன்றால் அபிஷேகிப்பதற்கு இடம் ஒன்று. மற்றும் சிலவற்றை நான் இங்கு பார்க்கிறேன். இவள் இந்த தைலத்தை என்மேல் ஊற்றினது 12 வசனத்தில் இயேசு சொல்கிறார், என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக இருக்கிறது. இங்கு கவனிக்க வேண்டிய சுவாரஸ்யமான ஒன்று இருக்கிறது. இயேசு கிறிஸ்து மரித்தொழுந்து உயிர்த்தெழுந்த அந்த நாள் அன்று இயேசு கிறிஸ்து வியாழக்கிழமை சிலுவையில் அறையப்பட்டார். அதற்கு பின்பாக இரண்டு ஓய்வு நாள் இருந்தது. ஒன்று வெள்ளிக்கிழமை என்று விசேஷித்த ஓய்வு நாள், மற்றொன்று சனிக்கிழமை என்று வழக்கமான ஓய்வு நாள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை வியாழக்கிழமையிலே அவசரமாக அடக்கம் செய்தபடியினால் பெண்கள் இயேசுவின் சரீரத்தை அபிஷேகம் செய்வதற்கு கல்லறைக்கு போகக்கூடாது இருந்தது. கடைசியாக ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் கல்லறைக்கு சென்ற பொழுது அது மிகவும் காலதாமதம் என்பதை கண்டுகொண்டார்கள். அவர் ஏற்கனவே உயிர்த்தெழுந்திருந்தார். இயேசுவின் உடலை அபிஷேகம் செய்வதற்கு வழியே இல்லை. அதை ஒரே ஒரு ஸ்திரீ மட்டும் செய்திருந்தால், அதை அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்னே செய்திருந்தால், இயேசு சொன்னார், இவள் இந்த தைலத்தினால் என்னை அபிஷேகம் செய்வது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கை என்றார். அவர் மறிக்க கூட இல்லை. அடக்கம் பண்ணுவதை பற்றி கேள்வி எப்படி உண்டாகும்? எந்த ஸ்திரீக்கும் வாய்ப்பு கிடைக்காது என்பதை இயேசு அறிந்திருந்தார். அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்னே அவள் செய்திருந்தாள். இப்படியாக அவருடைய உடல் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தது. இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், வாய்ப்பிருக்கும் பொழுதே தேவனுக்காக சேவை செய்வதற்கும் மற்றும் அவரிலே உங்களுடைய வாழ்க்கையை செலவு செய்வதற்கும் நேரத்தையும் சந்தர்ப்பத்தையும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். வேறொரு நேரத்துக்காக காத்திருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காமலே போகலாம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பின்பு அவர் சரீரத்தை அபிஷேகம் பண்ணுவதற்காக காத்துக் கொண்டிருந்தவர்கள் அவர் உயிர்த்தெழுந்த நாளிலே அந்த சந்தர்ப்பத்தை இழந்ததை உணர்ந்தார்கள். அது போய்விட்டது. எதிர்காலத்திலே சில காரியங்களை செய்வதற்காக காத்திருக்கலாம், ஆனால் அந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்காமலே போகலாம். இப்பொழுதே அதற்கான நேரம். எப்பொழுதுமே இப்பொழுதே நேரம். கிறிஸ்துவின் சரீரத்தில் உள்ள அங்கத்துக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் இப்பொழுதே செய்யுங்கள். காலம் தள்ளி போடுவீர்கள் என்றால் அதற்குரிய சந்தர்ப்பத்தை இழந்து விடுவீர்கள். இந்த சம்பவத்திலிருந்து இதுவே செய்தி. இவையெல்லாம் அந்த பெண்ணுக்கு தெரியாது, ஆனால் அவள் பணம் வைத்திருந்தால் நான் இயேசுவுக்காக ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று நினைத்தாள். விலை உயர்ந்த பரிமள தைலத்தை வாங்கிக் கொண்டு வந்து இயேசுவின் சரீரத்தின் மேல் ஊற்றினாள். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை அடக்கம் செய்வதற்கு அவள் மாத்திரமே அபிஷேகம் செய்ய முடியும் என்பதை அவள் கொஞ்சம் கூட அறிந்திருக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவே அதை சொல்லியிருந்தார். 13 வசனத்தில், இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கு பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இது 2000 ஆண்டுகளாக நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தையானது வேதாகமத்தின் மூலமாக உலகம் முழுவதும் நூற்றுக்கணக்கான மொழிகளிலும் சென்று கொண்டிருக்கிறது. அந்த பெண் செய்தது உலகம் முழுவதும் பறைசாற்றப்படுகிறது. அது என்னவெனில், அவளுக்கு சந்தர்ப்பம் கிடைத்த போது இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை விலை உயர்ந்த பரிமள தைலத்தினால் அபிஷேகம் செய்தாள் என்பதே ஆகும். நாமும் எதை செய்கிறோமோ அதுவும் கூட ஒரு நாள் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக எதிரொலிக்கும். அப்பொழுது எப்பொழுது உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அப்பொழுதுதான் கிறிஸ்துவின் சரீரத்துக்கு நன்மை செய்ய வேண்டிய நேரம் என்பதை இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தள்ளி போடாதீர்கள். தள்ளி போடுவதை செய்வதற்குரிய சந்தர்ப்பத்தை இழந்து விடுவீர்கள். அபிஷேகிப்பது என்பது தேவனை ஆராதிக்கும் ஒரு செயலாகும். இங்கே ஆராதிப்பது பற்றி சிலவற்றை கற்றுக்கொள்ள முடியும். ஆராதனை என்பது எப்பொழுதுமே விலை உயர்ந்தது மற்றும் தியாகம் உள்ளது. மேலும் அது நமக்கு விலையேற பெற்ற ஒன்றை தேவனுக்கு செலுத்துவதாக இருக்கும். தாவீது ஒரு முறை 2 சாமுவேல் 24:24 நான் இலவசமாக வாங்கி என் தேவனுக்கு பலி செலுத்த மாட்டேன் என்று சொல்கிறான். இப்பொழுதும் இந்த பெண் தரம் குறைந்த பரிமள தைலம் ஒன்றை வாங்கிக் கொண்டு வந்து கிறிஸ்துவின் சரீரத்தை அபிஷேகம் பண்ணியிருக்க முடியும். ஆனால் அவள் அப்படி செய்யவில்லை. அவள் தன்னுடைய ஒரு வருட சம்பாத்தியத்தை சேர்த்து வைத்திருந்தாள். அவள் அந்த ஒரு வருட சம்பாத்தியத்தை சேமிப்பதற்கு எத்தனை வருடம் எடுத்துக்கொண்டாள் என்று எனக்கு தெரியவில்லை. நீங்கள் உங்களை நினைத்து பாருங்கள், உங்களுக்கு அது எவ்வளவு நாள் எடுக்கும், உங்களுடைய ஒரு வருட சம்பாத்தியம் எவ்வளவு, அந்த பணத்தை சேமிப்பதற்கு எத்தனை வருடங்கள் எடுக்கும் என்று உங்களையே கேட்டுக் கொள்ளுங்கள். அவள் சேமித்த அந்த பணம் அவள் வாழ்க்கை முழுவதுமாக சேமித்ததாக இருந்திருக்கக்கூடும். அநேகமாக அப்படித்தான் இருந்திருக்கும். அவள் அந்த பணம் முழுவதையும் சந்தைக்கு சென்று செலவழித்து மிகவும் விலையுயர்ந்த அந்த பரிமள தளத்தை வாங்கிக் கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவின் தலையிலே ஊற்றினாள். ஆகவே ஆராதனை என்பது ஒரு தியாகத்தை உள்ளடக்கியது என்பதை கற்றுக்கொள்கிறோம். நாம் 14 செல்லுவோம். பின்பு 12 ஒருவனாகிய யூதாஸ்காரியோத்து என்பவன் பிரதான ஆசாரியரிடத்திற்கு சென்றான். பின்பு எனும் வார்த்தை மிகவும் முக்கியமானது. இப்பொழுது இந்த பகுதியை யோவான் 12 ஒப்பிட்டு பார்த்தால் யூதாஸ்காரியோத்து தான் இந்த பணத்தை விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொன்னான். சீஷர்களும் அநேகமாக அவனோடு ஒப்புக்கொண்டார்கள். ஆனால் அவன் உண்மையாக சொன்னதன் காரணம் அந்த பணம் அவனுடைய பைக்கு வர வேண்டும் என்பதற்காகவே. அதற்கு இயேசு, ஏன் அவளை தொந்தரவு செய்கிறீர்கள்? அவள் நற்கிரியைகளை செய்திருக்கிறாள். ஏன் தொல்லை பண்ணுகிறீர்கள்? அவள் என்னுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக அபிஷேகம் பண்ணுவதற்கு வந்துள்ளாள், நீங்களோ அவளை தடை செய்கிறீர்கள். இவள் செய்தவைகள் உலகம் முழுவதும் பிரசங்கிக்கப்பட போகிறது என்று சொன்ன பொழுது யூதாஸ் மனத்தாங்கல் அடைந்தான். ஏனென்றால் அவன் ஜனங்களுக்கு முன்பாக கடிந்து கொள்ளப்பட்டான். யாராவது ஒருவர் உங்களை ஜனங்களுக்கு முன்பாக கடிந்து கொள்ளும் பொழுது மனத்தாங்கல் அடைகிறீர்களா? யூதாஸ்காரியோத்து அப்படித்தான் இருந்தான். வேதம் சொல்லுகிறது, அவன் மனத்தாங்கல் அடைந்த மாத்திரத்தில் பின்பு பிரதான ஆசாரியனிடம் சென்று, நான் அவரை காட்டிக் கொடுத்தால் நீங்கள் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான். இது ஜனங்களுக்கு முன்பாக அவன் கடிந்து கொள்ளப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டதால் வந்த மனத்தாங்கல் ஆகும். இது மிகவும் அற்பமானதாகும். கடிந்து கொள்ளப்படும் போது யூதாஸ் நடந்து கொண்ட விதத்தையும் பேதுரு நடந்து கொண்ட விதத்தையும் ஒப்பிட்டு பாருங்கள். நாம் ஏற்கனவே தியானித்ததில் எப்படி ஒரு சமயம் இயேசு கிறிஸ்து பேதுருவை திரும்பி பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தானே என்றார். அது ஜனங்களுக்கு முன்பாக மிகவும் கடுமையான கடிந்து கொள்ளுதல். இதை காட்டிலும் அது மிகவும் மோசமானதாக இருந்தது. இது கடிந்து கொள்ளுதலே இல்லை. ஆனால் நீங்கள் பேதுருவின் பிரதியுத்தரத்தை பாருங்கள். ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நான் இதற்காக மனத்தாங்கல் அடைய போவதில்லை. நீ சொன்னது சரிதான், நான் சாத்தானின் வழியிலே சிந்தித்தேன், என்னுடைய சொந்த விருப்பங்களை நாடினேன் என்றான். ஆனால் இங்கே யூதாசுக்கு நடந்தது மிக மிக சிறியது. அவன் திருத்தப்படும் பொழுது மனத்தாங்கல் அடைந்தான். உடனடியாக இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுப்பதற்காகவும் சென்றான். அவன் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை தேடிக்கொண்டிருந்தான். பிரதான ஆசாரியனம், கண்டிப்பாக நீ இயேசுவை எங்களுக்கு காட்டிக் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அதற்காக அவர்கள் 30 பணம் தந்தார்கள். வசனம் 15 அது முதல் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை தேடிக்கொண்டிருந்தான். எனவே நாம் மத்தேயு 16 பேதுரு கடிந்து கொள்ளப்பட்ட போது நடந்து கொண்ட விதத்தையும் யூதாஸ் கடிந்து கொள்ளப்பட்ட போது நடந்து கொண்ட விதத்தையும் பார்க்கிறோம். மத்தேயு 16 யோவான் 6 நாம் சேர்க்கும் பொழுது எனக்கு பின்னாக போ சாத்தானே. பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் இதுவே என்றான். இங்கே இந்த பெண்ணை தனியாக விட்டுவிடுங்கள். இவள் நற்கிரியை செய்திருக்கிறாள். எப்பொழுதும் ஏழைகளுக்கு பணம் கொடுப்பதையே நினைக்காதீர்கள் என்றார். யூதாஸ் மனத்தாங்கல் அடைந்து இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுக்கிறான். சிறிய கடிந்து கொள்ளுதலுக்கும் மனத்தாங்கல் அடைவது மிகவும் சீரியஸான ஒரு காரியம் என்று உங்களுக்கு தெரியுமா? உங்களை நேசிக்கக்கூடிய வயதான உங்கள் சபையிலுள்ள மூத்த சகோதரன் ஒரு காரியத்தை திருத்தும் பொழுது உங்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்கிறது என்று உங்களையே கேட்டுக் கொள்ளுங்கள். நீங்கள் மனத்தாங்கல் அடைந்தால் யூதாசின் அடிச்சுவடுகளை பின்பற்றி உங்கள் வாழ்க்கையை அழித்துக் கொள்ள முடியும். ஆனால் இன்னொரு பக்கம் ஓ கடிந்து கொள்ளுதல், அது நித்திய ஜீவனுடைய வார்த்தைகள் என்று நீங்கள் சொல்லலாம். சங்கீதத்தில் சொல்லப்பட்டது போல், நீதிமான் என்னை தயவாய் குட்டி கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெய் போல் இருக்கும். நான் நீதியுள்ள தெய்வ மனுஷரிடத்திலிருந்து கடிந்து கொள்ளுதலை பெற்றுக் கொள்ளப் போகிறேன், எனில் அது ஒருவர் என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவது போல் இருக்கும். என்ன ஒரு அற்புதமான கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் விதம்! எனவே நாம் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வோம். பேதுரு நடந்து கொண்டது போல நாமும் நடந்து கொண்டு ஒவ்வொரு கடிந்து கொள்ளுதலின் வார்த்தையும் நித்திய ஜீவ வார்த்தைகள் என்று உணர்ந்து கொள்வோம். அடுத்த பாகத்தில் தொடர்வோம்.